Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In the last few sessions, we've been talking about faith and praising God.
கடந்த நிகழ்ச்சிகளிலே விசுவாசத்தை குறித்தும் தேவனை துதிப்பதை குறித்தும் நாம் தியானித்தோம்.
And we saw that where a person really has faith, he'll have a spirit of thanksgiving and praise.
ஒரு மனிதனுக்கு உண்மையாலுமே விசுவாசம் இருக்குமானால் அவனுக்கு துதி நன்றி நிறைந்த ஒரு ஆவி இருக்கும் என்று பார்த்தோம்.
And we also saw that in praise we actually form a throne for God to sit in our midst.
துதிகளிலே நாம் தேவன் நம்ம மத்தியிலே வந்து அமரும்படியாக ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குகிறோம் என்றும் நாம் பார்த்தோம்.
And when you grumble and complain, whether you realize it or not, you're making a throne for Satan to come and sit.
நாம் முறுமுறுத்து குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறோம்.
And it's good for you to know this so that you don't give Satan a throne in your home.
உங்களுடைய குடும்பத்திலே சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்க கூடாது. ஆகவே இவைகளை நீ அறிந்திருப்பது நல்லது.
Or in your life,
உங்களுடைய ஜீவியத்திலே,
I decided long ago that I'm not going to give Satan a throne or any place in my life.
என்னுடைய ஜீவியத்திலே சிங்காசனமோ எந்த இடமோ சாத்தானுக்கு கொடுக்க கூடாது என்று எப்பொழுதும் நான் தீர்மானித்து விட்டேன்.
You see, there are a couple of things we have seen in how Satan became Satan.
சாத்தான் எப்படி சாத்தானாய் மாறினான் என்று நாம் ஒரு சில காரியங்களை குறித்து தியானித்தோம்.
First of all, we saw he became Satan by having a spirit of pride.
பெருமையின் ஆவி உடையவனானபடினாலே அவன் சாத்தானாய் மாறினான்.
Pride in the gifts God had given him.
தேவன் அவனுக்கு கொடுத்த வரங்களிலே ஒரு பெருமை.
So if we want to completely break our connection with Satan, we must make sure there is no pride in us.
சாத்தானோடு கூட நம்முடைய தொடர்பை முற்றிலுமாய் துண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெருமையே இல்லை என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Pride is darkness.
பெருமை என்பது இருள்.
And we can say that darkness is an area that Satan, God has allotted to Satan.
இருள் என்கிற இடத்தை சாத்தானுக்கென்று தேவன் நியமித்து விட்டார்.
Just like each country has got its borders.
ஒவ்வொரு நாட்டிற்கும் அதனுடைய எல்லைகள் இருக்கிறது.
And you cross the borders, you go to another country.
அந்த எல்லையை கடக்கும் பொழுது நீ இன்னொரு நாட்டுக்கு போகிறாய்.
Now if you want one country to protect you,
ஒரு நாடு உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால்,
you stay within our borders, we'll protect you.
நீ எங்களுடைய நாட்டின் எல்லைக்குள்ளாக இருங்கள், நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று அந்த நாட்டை
கூறும். Outside the borders of our country, we cannot protect you.
எங்களுடைய நாட்டின் எல்லையை தாண்டி நீங்கள் போய்விட்டால் நாங்கள் உங்களை பாதுகாக்க முடியாது.
God has got a whole area called light.
தேவனுக்கு முழு ஒரு பகுதி உண்டு, அது வெளிச்சம் என்று
God is light and there is no darkness there at all, it says in 1 John 1.
1 John 1 அதிகாரத்தில் தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவேறும் இருள் இல்லை என்று பார்க்கிறோம்.
Now light does not mean perfection.
ஒளி என்றால் அது பூர்ணம் என்று பொருள் அல்ல.
God is also perfect.
தேவன் பூர்ணமானவராய் இருக்கிறார்.
He is also holy.
அவர் பரிசுத்தவானாய் இருக்கிறார்.
First of all, he is light.
ஆனால் முதலாவது அவர் ஒளியா இருக்கிறார்.
And he calls us to walk in the light.
நாம் அந்த ஒளியை நடக்கும்படியாக நம்மை அழைக்கிறார்.
As far as we are concerned,
நம்மை பொறுத்த மட்டில்,
that only means that we don't hide anything.
நாம் எதையும் மறைக்க கூடாது என்பது மட்டுமே அதனுடைய பொருள்.
We come out into the open.
நாம் திறந்த வெளியிலே வருகிறோம்.
If you are a woman caught in adultery, you come out and say, I am a woman caught in adultery.
விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியா இருந்தால், ஆம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்.
You repent and you are cleansed completely.
நீ மனம் திரும்பி நீ மன்னிக்கப்பட்டு விட்டால் நீ முழுமையாக சுத்திகரிக்கப்படுகிறது.
If you are a thief and a murderer being crucified, you acknowledge, I am a thief and a murderer, I deserve to be crucified.
நீ திருடனும் கொலைகாரனுமா இருந்தால், ஆம் நான் சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியானவன், ஆகவே கொல்லப்படுவது ஒத்துக்கொள்.
And you are forgiven immediately and taken to paradise the same day.
உடனடியாக நீ மன்னிக்கப்பட்டு அதே நாளிலே பரதேசத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறாய்.
Or you are a cheating tax collector like Zacchaeus. You admit, I have cheated so many people and I want to return it.
சகேயுவைப் போல நீங்கள் வருமான வரியிலே ஏய்த்து ஏமாற்றுவனா இருந்தால், நான் ஏமாற்றி விட்டேன், நான் இந்த பணத்தை திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள்.
And Jesus says, salvation has come today itself to this house.
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்று வந்தது என்று இயேசு சொல்லுவார்.
They were not perfect.
அவர்கள் எல்லாருமே பூர்ணவான்கள் அல்ல.
The cross was not perfect.
சிலுவையில் இருக்கக்கூடிய கள்ளன் பூர்ணவான் அல்ல.
Adultery was not perfect.
விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ பூர்ணவாட்டி அல்ல.
All of them had one good quality.
ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு நல்ல குணாதிசயம் இருந்தது.
They were the light, hiding nothing.
அவர்கள் ஒன்றையும் ஒளிக்காமல் மறைக்காமல் வெளிச்சத்திலே வந்தார்கள்.
What does it mean when Jesus said about Nathanael, here is a man in whom there is no guile?
கபடற்ற உத்தமன் என்று சொல்லி நத்தானியேலை பார்த்து சொன்ன உடனே அவருடைய பொருள் என்ன இயேசு சொன்னாரே?
You think that is a great qualification to be without guile?
கபடு இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தகுதி என்று
எண்ணுகிறீர்களா?
ஒரு கொலைகாரன் வருகிறான், அவனை பார்த்து சொல்கிறேன் கபடற்ற ஒருவன் வருகிறான் என்று.
Now you say, how can a murderer be without guile?
கொலைகாரன் எப்படி கபடு இல்லாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறேன்.
Because he admits he is a murderer.
அவன் தான் கொலைகாரன் என்பதை ஒளிவு மறைவு என்று ஒத்துக்கொள்கிறான்.
The thief who hung on the cross, who went to paradise, he was without guile.
அந்த கள்ளன் சிறுவிலை தொங்கி நான் பரதேசுக்கு போனவன் அவன் கபரற்றவனாக இருந்தான்.
Many people don't understand this.
அநேகர் இதை விளங்கிக் கொள்வது
Everything without God means perfect.
கபடற்றவன் என்று சொன்னால் பூர்ணவான் என்று எண்ணுகிறார்கள்.
Not at all.
இல்லவே இல்லை.
Without God means I'm not pretending.
கபடற்றவன் என்று சொன்னால் நான் நடிக்கவில்லை என்று அர்த்தம்.
If I'm black, I say I'm black.
நான் கருப்பாக இருந்தால் கருப்பாக
இருக்கேன் என்று சொல்கிறேன். I don't pretend to be white.
நான் வெள்ளையாக இருப்பது போல நடிப்பதில்லை.
If I'm a murderer, I say I'm a murderer.
நான் கொலைகாரன் என்றால் ஆம் என்று சொல்கிறேன்.
It is honesty.
நேர்மை.
That's what it means for us, first of all, coming into the light.
ஒளியின் இடத்திலே வருவது என்பது இதுதான் அதனுடைய அர்த்தம்.
Darkness is where you hide something.
இருள் என்பது நீ ஒன்றை மறைக்கிறாய்.
And that is why the Pharisees could not be saved.
ஆகவேதான் பரிசேயர்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
Why did Jesus say to the Pharisees, you can never escape hell?
நீங்கள் நரகத்துக்கு தப்ப முடியாது என்று ஏன் இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார்?
Why did he say to them in John 8:44, your father is the devil?
உங்களுடைய தகப்பன் பிசாசு என்று ஏன் யோவான் 8:44 சொன்னார்?
Not because they were worse than the thief on the cross or the woman caught in adultery.
விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரியை காட்டிலும் சிலுவையில் இருக்கக்கூடிய கள்ளனை காட்டிலும் அவர்கள் மோசமானவர்களா இருந்தபடினாலே அல்ல.
Because they did not come into the light like those people came.
அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளாக வந்தது போல இவர்கள் அந்த ஒளிக்குள்ளாக வரவில்லை.
Very easy to come into the light.
ஒளியினிடத்திலே வருவது மிகவும் எளிது.
If you got 5% marks in the exam,
நீங்கள் பரீட்சையில் 5 மார்க் தான் வாங்கியிருக்கிறீர்கள்.
And you say honestly, I got 5%.
நேர்மையாக நான் 5 மார்க் தான் வாங்கினேன் என்று
சொல்கிறீர்கள். You are in the light.
நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள்.
Another person who got 95%.
இன்னொருவன் 95 மார்க் வாங்கியிருக்கிறான்.
He says, I got 100.
நான் 100 மார்க் வாங்கிவிட்டேன் என்று
சொல்கிறான். Where is he?
அவன் எங்கே இருக்கிறான்?
He is in the darkness.
அவன் இருளிலே இருக்கிறான்.
Isn't that amazing?
வியப்பாக இல்லையா?
The person who got 95 is in the darkness and the person who got 5 is in the light.
95 மார்க் வாங்கினவன் இருளிலே இருக்கிறான். 5 மார்க் வாங்கினவன் 100க்கு அவன் ஒளியிலே
வந்திருக்கான். That is why Jesus said these sinners will get into God's kingdom before you so called righteous people.
நீதிமான்கள் என்று அழைக்கிறவர்களே உங்களுக்கு முன்பாக பாவிகளும் விபசாரமும் வேசிக்கலரும் அவர்கள் பரலோகத்துக்கு முந்தி போய் விடுவார்கள் என்று
சொன்னார். You righteous people may have got 95.
நீங்கள் நீதிமான்கள் 95 மார்க்
வாங்கியிருக்கிறீர்கள்.
100 மார்க் வாங்கினது போல
நடிக்கிறீர்கள்.
ஆகவே நீங்கள் நரகத்துக்கு
போவீர்கள்.
7 பாவிகள் 5 மார்க் தான் வாங்கினார்கள். 100க்கு 5 மார்க்.
And they admit they got 5.
5 மார்க் தான் வாங்கினார்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் போகிறார்கள்.
The question of amount of marks you got.
எவ்வளவு மார்க் வாங்கினது என்பது காரியம் அல்ல.
Because all our righteousness is like filthy rags.
ஏனென்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான சந்தையாய் இருக்கிறது.
Honesty.
நேர்மை இருக்கிறதா?
So God has allotted darkness to Satan and said, you are the ruler of darkness.
ஆகவே இருளுக்கு அதிகாரி நீதான் என்று சொல்லி சாத்தானுக்கு இருளை ஒதுக்கி விட்டார்.
If you go into that area, you come under his power.
ஆகவே நீங்கள் அந்த இருள் பக்கமாக போனீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆதிக்கத்துக்கு கீழாக வந்து விடுகிறீர்கள்.
Pride is a major part of darkness.
இருளின் பெரும்பாலான பகுதி பெருமை.
And Satan is the ruler of that area.
சாத்தான் அந்த பகுதியின் ஆளுகை செய்கிறவனாக
இருக்கிறான். Suppose I become proud.
நான் பெருமை அடைந்து விட்டேன் என்று வைத்துக்
கொள்வோம். I am moving out of this out of the border into his territory.
நான் இப்பொழுது என்னுடைய எல்லையை கடந்து அவனுடைய எல்லைக்குள்ளாக செல்கிறேன்.
And there I say, Lord, protect me.
அங்கே ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்கிறேன்.
Lord says, I can't protect you.
ஆண்டவர், நான் உன்னை பாதுகாக்க முடியாது.
You are chosen to go into the area of darkness.
நீ இருளின் பகுதிக்குள்ளாக போகும்படியாய் தெரிந்து கொண்டாய்.
You want me to protect you? Come in the light.
நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளிக்குள்ளாக வா.
Very easy.
மிகவும் எளிது.
Say, Lord, I was proud.
ஆண்டவரே, நான் பெருமையாக
இருந்தேன். I humble myself.
நான் தாழ்த்த விரும்புகிறேன்.
Immediately you come into the light.
உடனடியாக ஒளிக்குள்ளாக வந்து
விட்டாய். But you remain in pride.
ஆனால் பெருமையிலே நீ இருப்பாயானால்
pride of anything.
எந்த காரியத்தை குறித்தாலும் பெருமையாக இருக்கலாம்.
My family,
என் குடும்பத்தை குறித்த பெருமை.
Proud of my accomplishments,
என்னுடைய சாதனைகளை
குறித்த பெருமை. Proud of my Bible knowledge,
என்னுடைய வேத அறிவை குறித்த பெருமை.
Proud of my intelligence,
என்னுடைய புத்தியை குறித்த பெருமை.
Proud of my face,
என்னுடைய முகத்தை குறித்து.
It can be any type of pride.
எந்த விதமான பெருமையாக கூட.
Proud of God using me,
தேவனை பயன்படுத்துகிறாரே.
Think of being mightily used by God and then boasting about it.
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடியதை எண்ணி பார்த்து அதை குறித்து மேன்மை பாராட்டுவது.
As long as you are humble, God was using you.
நீ தாழ்மை இருக்கும் வரையிலும் தேவனை
பயன்படுத்தினார்.
அதற்கு பிறகு
உடனடியாக
இருளுக்குள்ளாக போய்விட்டாய்.
Satan has power over you.
சாத்தான் உன் மீது வல்லமை கொண்டு.
You know the number of preachers over whom Satan has power?
சாத்தான் எத்தனை பிரசங்கியார்கள் மீது வல்லமை வைத்திருக்கிறான் தெரியுமா?
How do you know some people are proud?
சிலர் பெருமையா இருக்கிறார்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எளிய சோதனை.
They make you feel small.
அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றுமில்லை சிறியவர்கள் என்பதை போல உங்களை உணர வைத்து விடுகிறார்கள்.
They make themselves great before you.
தாங்கள் பெரிய ஆட்கள் போல அவர்கள் உங்களை உணர வைக்கிறார்கள்.
Show themselves as great men of God and you are a small person.
நான் தேவனுடைய பெரிய பக்தன், நீ யார்?
And
சிறியவன் என்று உணர வைக்கிறார்கள்.
Speak you can make out.
அவர்கள் பேசுகிற பேச்சை விட்டு கண்டுபிடித்து விடலாம்.
The prophets in the Old Testament were forceful in what they spoke.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பேசும்பொழுது கடுமையாக
பேசினார்கள்.
தீர்க்கதரிசிகள் கடுமையாகத்தான் பேசுவார்கள்.
But they don't make you feel small.
ஆனால் நீங்கள் சிறியவர்களை போல உணர செய்ய மாட்டார்கள்.
That is how many preachers do today.
இன்றைக்கு अनेक பிரசங்கர்
இருக்கிறார்கள். They are over them because they are proud.
அவர்கள் பெருமையா இருக்கிறபடினால சாத்தானுக்கு அவர்கள் மீது ஆதிக்கம் இருக்கிறது.
Another aspect of Satan.
சாத்தானுடைய இன்னொரு
பகுதி. Satan Satan.
சாத்தானை சாத்தானாய் ஆக்குனதனுடைய காரணம்
discontentment.
மன ரம்யமா இல்லாதிருத்தல்.
He was not content with what God had given him.
தேவன் அவனுக்கு கொடுத்த காரியங்களிலே போதும் என்கிற மனது இல்லை.
The position,
ஸ்தானம்
and the power,
வல்லமை
and the authority,
அதிகாரம்.
He was not happy.
அவனுக்கு அதிலே சந்தோஷம்
இல்லை. He was discontent.
அதிலே அதிருப்தியா இருந்தான்.
I want more.
எனக்கு அதிகம் தேவை.
And that is the poison he put into even Adam also.
ஆதாமின் இடத்திலே இந்த விஷத்தை தான் போட்டு விட்டான்.
He made them discontent with what God had given them.
தேவன் அவர்களுக்கு கொடுத்த காரியத்திலே மனரம்யமா இல்லாமல் இருக்க
செய்துவிட்டான்.
எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள்?
There were 10,000 beautiful trees in garden.
அந்த ஏதேன் தோட்டத்திலே 10,000 அருமையான மரங்கள் இருந்தன.
And a big circle inside which are all these 10,000 trees.
இந்த 10,000 மரங்கள் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளாக இருந்தன.
And God said, eat anything here.
இதில் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடு என்று சொல்லிவிட்டார்.
He put one tree outside the circle.
அந்த வட்டத்துக்கு வெளியே ஒரு மரத்தை வைத்தார்.
Only one.
ஒரே ஒரு மரம் தான்.
And said, don't eat that one.
அந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார்.
Isn't that easy?
அவர் எளிதாக இல்லையா?
10,000 beautiful trees here and only one outside.
இங்கே 10,000 நல்ல அருமையான மரங்கள் இருக்கிறது, வெளியே ஒரே ஒரு மரம் இருக்கிறது.
He made Adam and Eve discontent with these 10,000 trees.
இந்த 10,000 மரங்களிலே அதிருப்தி உள்ளவனாய் மாட்டி விட்டான்.
I want this plus that.
எனக்கு இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும்.
That which God has not given me also I want.
எனக்கு தேவன் கொடுக்காத அதுவும் எனக்கு வேண்டும் என்று கேட்டான்.
That is the same spirit that made Satan Satan.
சாத்தானை சாத்தானாய் மாற்றினது இதே ஆவிதான்.
Discontent with what God had given him, wanting something God had not given him.
தேவன் கொடுத்த காரியத்திலே திருப்தி இல்லை, தேவன் கொடுக்காத காரியத்திலே விருப்பம்.
The end result was
அதனுடைய விளைவு
the same poison that Satan got came into Adam and Eve.
சாத்தானுக்கு எந்த விஷம் உள்ளே போய்விட்டதோ அதே விஷமானது ஆதாம் ஏவாளுக்கு போய்
thousands of years that poison has come to all of us.
அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த விஷமானது நம் எல்லாருக்கும் வந்துவிட்டது.
And you see our children,
நம்முடைய பிள்ளைகளை பாருங்க.
It doesn't matter whether children are born in any religion,
எந்த மதத்தில் பிறந்த பிள்ளைகளாகவும் இருக்கட்டுமே,
or no religion,
அல்லது மதமே இல்லாத
குடும்பத்தில்
பிறந்த நாத்தியருடைய பிள்ளைகள்,
all children are the same.
எல்லா பிள்ளைகளும்
poison has flowed to all.
விஷமானது எல்லாருக்கும் பாதி.
One of those children is discontent with what they get.
அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு கிடைக்கிற காரியத்தில் திருப்தி இல்லை.
Why mommy the same food today?
என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சாப்பாடு.
It's all complaining.
குறை சொல்லுது.
It's the same spirit.
அதே ஆவி.
And you find that in so called believers also.
விசுவாசிகளிடத்திலே கூட பார்க்கிறீர்கள்.
Discontentment.
மனரம்யம் இல்லாத நிலைமை.
It is from discontentment that comes all murmuring and grumbling and complaining.
இந்த அதிருப்தியில் இருந்துதான் எல்லா குறை சொல்லும் முறுமுறுப்பும் முனகலும் வருகிறது.
You ask yourself.
நீங்கள் உங்களை
கேட்டு பாருங்க. Do you grumble and complain when you are perfectly content with something?
ஏதோ ஒரு காரியத்திலே மனரம்யமா இருக்கும்போது எதை குறித்தாவது குறை சொல்லுகிறீர்களா?
Supposing you are going to stay in a hotel.
ஒரு ஹோட்டலில் தங்க போகிறீர்கள்.
And you go and look at the room and stay there in the room.
நீங்கள் அந்த அறையை பார்த்து அந்த அறையில் தங்குகிறீர்கள்.
Absolutely perfect.
அந்த அறையானது முழுமையாய் பூர்ணமாய் இருக்கு.
You have no complaint.
உங்களுக்கு எந்த குறையும் இல்லை.
Because you are content.
என்றால் நீங்கள் திருப்தியா இருக்கிறீர்கள்.
Something you are not happy with, you complain.
நீங்கள் அங்க ஏதாவது ஒரு காரியத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறீர்கள்.
That is an example.
இதே ஒரு உதாரணமா சொல்கிறேன்.
You invited to a meal and every dish is absolutely wonderful.
நீங்கள் சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த விருந்திலே ஒவ்வொரு பதார்த்தமும் ருசிகரமாக இருக்கிறது.
You can given as much as you want to eat.
உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எது வேண்டுமோ கொடுக்கிறார்கள்.
Perfectly content and you are full of praise.
நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிற சாப்பாடு என்று சொல்லி நீங்கள் துதியினாலே நிரம்பி இருக்கிறீர்கள்.
One or two items were not good.
ஒன்று இரண்டு பதார்த்தம் சரியில்லை என்றால்
you complain about that.
இது சரியில்லை, இது சரியில்லை என்று குறை சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்.
Discontent produces complaint.
ஆகவே அதிருப்தி தான் குறை சொல்ல வைக்கிறது.
And that is a characteristic of Satan.
இது சாத்தானுடைய தன்மை.
Grumbling,
murmuring, குறை சொல்லுதல்,
murmuring,
முணுகுதல்.
And the spirit of God is the exact opposite.
தேவனுடைய ஆவி இதற்கு நேர் எதிர்மாறாக.
The spirit of God fills us.
தேவ ஆவியாரோ நம்மை நிரப்பும் பொழுது
he fills us with praise to God.
நம்மை தேவனுக்கு துதிக்கும் துதியினாலே நம்மை நிரப்புகிறார்.
We read in 1 John chapter 5.
ஒன்று யோவான் 5 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 4.
நான்காம் வசனம்.
This is the victory that overcomes the world, our faith.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
Do you want to overcome the world?
நீங்கள் உலகத்தை ஜெயிக்க
வேண்டும். You want to walk through this world as a conqueror.
ஜெயாளியாய் வெற்றி பெறுகிறவனாய் இந்த உலகத்திலே நடக்க வேண்டுமா?
Then you must have faith in God.
தேவனிலே விசுவாசம்
வைத்திருக்க வேண்டும்.
பரிந்து பேசுகிற உனக்கு நண்பர்
that Satan cannot touch you any area of your life.
உன்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியும் சாத்தான் தொட முடியாது.
From that faith comes a perfect contentment with God's dealings with you.
இந்த விசுவாசத்திலிருந்து தேவனோடு கூட இடைபடுகிற சகல காரியங்களிலேயும் ஒரு திருப்தி
ஏற்படுகிறது. The result is thanksgiving, thanksgiving, thanksgiving.
அதனுடைய விளைவு நன்றி சொல்லுதல், நன்றி சொல்லுதல், நன்றி நாளை நிறைந்திருத்தல்.
Praise and praise and praise to God.
துதி 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 தேவனுக்கே துதி.
And I'll tell you something.
நான் உனக்கு சொல்கிறேன்.
Satan cannot live in a place where there is a where God's throne is.
தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்திலே சாத்தான் இருக்க முடியாது.
Did you hear that?
கேட்டீர்களா?
Satan cannot stand before God's throne.
தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சாத்தான் நிற்க முடியாது.
He runs away.
அவன் ஓடி போகிறான்.
He can come only where he finds a throne made for him.
அவனுக்கு அந்த சிங்காசனம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்குதான் அவன் வருவான்.
Many people say.
அநேகர் சொல்கிறார்கள்.
I'm not a worshipper of Satan.
நான் சாத்தானை வணங்குகிறவன்
அல்ல. I worship Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறேன்.
Just one moment.
ஒரு கணம்.
Think about what I'm saying.
நான் சொல்றதை எண்ணி பாருங்கள்.
When you grumble and complain,
நீங்கள் குறை சொல்லி முறுமுறுக்கும்
போது, you are making a throne and inviting Satan to come and sit in your midst.
நீங்கள் சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து வந்து உட்காருங்கள் என்று அழைக்கிறீர்கள்.
How can you say you are not a worshipper of Satan?
சாத்தானை ஆராதிக்கிறவன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்?
You make a throne for Satan and then you say you don't worship him.
சாத்தானுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து விட்டு நான் அவனை ஆராதிக்கிறதில்லை என்று சொல்கிறீர்கள். எப்படி?
That is the reason why you have so many problems in your life.
இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம்.
And that is the proof that what you call faith is not faith.
விசுவாசம் விசுவாசம் இல்லை என்று நீ அழைப்பதற்கு இதுதான் காரணம்.
It is a faith which has not produced any works.
எந்த கிரியையும் உண்டாக்காத ஒரு விசுவாசம்.
Remember the verse we studied in an earlier session.
நாம் இதற்கு முந்தி உள்ள ஒரு நிகழ்ச்சியிலே படித்த பாடத்தை
பாருங்கள். Psalm 106:12. Though they believed his words, they sang his praise.
அவர்கள் அவரை துதித்து அவருடைய விசுவாசித்து அவரை துதித்தார்கள்.
So when there is faith, there is praise.
அங்கு விசுவாசம் இருக்கும் பொழுது அங்கே துதி உண்டாகும்.
And when there is praise, we prepare a throne for God.
துதி இருக்கும் பொழுது அங்கே தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைக்கிறோம்.
And that faith overcomes the world.
அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது.
Who is the ruler of this world?
இந்த உலகத்தை ஆளுகிறவன் யார்?
2 Corinthians 4:4 says the god of this world is Satan.
2 Corinthians 4:4 லே பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சாத்தான்.
All authority in heaven and earth is given to Jesus Christ.
வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
On this planet called earth.
ஆனால் பூமி என்கிற இந்த கோளிலே கிரகத்திலே
there is a system which the Bible calls the world.
இதிலே உலகம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது.
The world is not planet earth.
உலகம் என்று வேதம் சொல்லுகிறது அது இந்த பூமி என்கிற கிரகத்தை குறிப்பதில்லை.
The earth is a planet.
பூமி என்பது கோள்.
And all authority in heaven and on earth belongs to Jesus Christ.
வானத்திலேயும் பூமியிலேயும் எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது.
On this earth there is a system called the world.
இந்த பூமியின் மேலே உலகம் என்கிறதான ஒரு அமைப்பு இருக்கு.
சிஸ்டம்.
அது ஒரு அமைப்பு.
Earth and world are not the same.
பூமியும் உலகமும் ஒன்று அல்ல.
Satan is not the ruler of the earth.
சாத்தார் இந்த பூமியின் அதிபதி கிடையாது.
இஸ் த காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்.
இந்த உலகம் என்கிற அமைப்பினுடைய
அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த காட் ஆஃப் திஸ் சிஸ்டம் கால் த வேர்ல்ட்.
உலகம் என்கிற அமைப்புக்குத்தான் அவன் அதிபதியாக இருக்கிறான்.
The Bible doesn't say if you love the earth you cannot love the father.
நீங்கள் பூமியை நேசித்தால் பிதாவை நேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லவில்லை.
It says if you love this world system you cannot love the father.
இந்த உலக அமைப்பை நேசித்தால் பிதாவாகிய தேவனை நேசிக்க முடியாது என்று
தான் சொல்லுகிறது. We need to distinguish the two.
இந்த இரண்டுக்கும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும்.
Satan is the god of this world system.
இந்த உலக அமைப்புக்குத்தான் சாத்தான்
கண்ட்ரோல்ஸ் ஆல் தி என்டர்டெயின்மெண்ட் இன் தி வேர்ல்ட்.
இந்த உலகின் கேளிக்கை நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற காரியம்.
ஆல் தி ஃபேஷன்ஸ் இன் தி வேர்ல்ட்.
இந்த உலகத்தின் வேஷங்கள்.
ஆல் தி எஜுகேஷன்
படிப்பு என்கிற காரியம்.
ஆல் தி பிசினஸ்
எல்லா தொழில் ரீதியான காரியங்கள்.
And it says don't love this world system.
இந்த உலக அமைப்பை நேசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
Be crucified to this world system.
இந்த உலக அமைப்புக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்படுங்கள்.
The world be crucified to you.
உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும்.
So when we live on this earth,
ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழும்பொழுது,
we must not be a part of this world system.
நாம் இந்த உலக அமைப்பின் ஒரு பகுதியாய் மாறக்கூடாது.
It is like living in a foreign country.
ஒரு வெளிநாட்டிலே வாழ்வதை போல.
If I go to another country,
நான் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன்.
From India to Sri Lanka.
இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போனால்,
I am not a Sri Lankan citizen.
நான் இலங்கை குடிமகன் அல்ல.
I am living in Sri Lanka.
நான் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
But I am an Indian citizen.
ஆனா நான் இந்திய குடிமகன்.
And I know I am a foreigner with a foreign passport.
எனக்கு நான் ஒரு வெளிநாட்டுக்காரன், அந்நிய நாட்டுக்காரன், எனக்கு பாஸ்போர்ட் ஒன்று இருக்கிறது.
I there are many things I am not permitted to do in Sri Lanka.
Aga ilangeyile inda passport en vaithukondu india kudimana irundhu andha kanathile pala kaaryam
seiyamudiyadhu. Vote there.
Angu poi vote podu.
I cannot do many things because I am not a citizen there.
Naan ilangey kudimana iradapadinale pala kaaryangalai anga
seiyamudiyadhu. I am a citizen of India.
Naan india kudimana.
In the same way.
Idhe pola.
I live in this earth.
Naan inda bhoomiyile vaazhndukondiren.
Everybody is a citizen of the world.
Ellarume inda ulagathinudaiya kudimana irukkiraanga.
I am a foreigner.
Aga naan oru anniyan.
I am a citizen of heaven.
Naan paralogathin kudimagan.
And if you are born again.
Neengal marubadiyum piragiraanga.
The Bible says.
Velam solugiradhu.
You are also a citizen of heaven in Philippians chapter 3.
Philippians 3rd adhigaarathile neengalum paralogathin kudimagan.
Our citizenship is from heaven itself.
Nammudaiya kudiyiruppu paralogathil irukkirathu endru solappattirukkirathu.
Therefore,
agave
we overcome this world system.
Inda ulaga amaippai naam jeikkirom
because we trust in God.
Naam devunile nambikkai vekkirom.
We praise him.
Naam avarai thudikkirom.
We have nothing to do with this world system.
Naam inda ulaga amaippile naam idaipiduvathukku onrumey illai.
And the God of this world gets no power over me because he can never get me to grumble or complain about anything.
Enna endha oru kaaryathai kurithum kurai solluvom murumurukkum mudiyadapadinale avan en meedhu endha oru vallamiyum veithukolla mudiyadhu.
If something goes wrong.
Edhavadhu thavaru nerndhal.
I say okay, that's wrong.
Sari, adhu thavarudhan.
But God has got some purpose behind it.
Aanal idharku pinnaga devunukku oru nokkam irukku.
I'm not going to feel miserable because something went wrong.
ஏதோ ஒன்று தவறு நடந்தபடினாலே நான் பரிதவிக்கப்
போகிறேன். I lost some money.
கொஞ்சம் பணத்தை இழந்துவிட்டேன்.
My business.
என்னுடைய வியாபாரத்திலே.
Okay, I lost some money.
சரி, நான் பணத்தை இழந்துவிட்டேன்.
I lost my salvation.
நான் என் இரட்சிப்பை இழந்துவிட்டேன்.
I lost my forgiveness of sins.
என் பாவ மன்னிப்பை இழக்கவில்லை.
I haven't lost my joy.
என் சந்தோஷத்தை இழக்கவில்லை.
I've lost some money.
கொஞ்சம் பணத்தை தான் இழந்தேன்.
It's like if I come back home and I found the burglars came to home and stole the old newspapers.
நான் வீட்டுக்கு வருகிறேன். திருடர்கள் வந்து விட்டார்கள். பழைய பேப்பர்லாம் தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறேன்.
Oh, what is that? They stole the old newspapers.
பழைய நியூஸ்பேப்பர் செய்தித்தாள தூக்கி
போட்டார். All the valuable things they left behind.
விலையேறப்பட்ட பொருட்களை வீட்டிலே வச்சிட்டு
போயிட்டாங்க. And that is how the devil can steal from us.
இப்படித்தான் பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடலாம்.
He cannot steal my joy.
அவன் என் சந்தோஷத்தை திருட முடியாது.
He cannot steal my peace.
என் சமாதானத்தை
திருட முடியாது. He cannot steal my salvation.
என் இரட்சிப்பை திருட முடியாது.
He cannot steal my victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயத்தை திருட முடியாது.
He cannot steal my fellowship with God.
தேவனோடு ஐக்கியம்.
He cannot steal my eternal inheritance.
என்னுடைய நித்திய சுதந்திரத்தை திருட முடியாது.
He cannot steal my marriage to Christ.
நான் கிறிஸ்துவோடு கூட திருமணம் செய்யப்பட்டிருக்கேன் அதை திருட முடியாது.
What can he steal?
அவன் இதைத்தான் திருட முடியும்.
The equivalent of the old newspapers.
அவன் பழைய செய்தித்தாள்களுக்கு சமமாக இருக்கிறவர்களை தான் திருடுவான்.
Worthless things.
மதிப்பற்ற காரியம்.
Things which any case I have to throw away one day when I go to heaven.
ஏதோ ஒரு நாளிலே இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தான் பரலோகத்துக்கு போக வேண்டும்.
Some money, some earthly things.
கொஞ்சம் பணம், கொஞ்சம் பூமிக்குரிய காரியம்.
And lot of people complain in their home when something goes wrong.
ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அநேக குறைகளை குறை சொல்லுவாங்க.
Maybe your wife dropped something valuable and broke it.
உங்கள் மனைவி விலையேறப்பட்ட ஒரு பொருளை கீழே போட்டு உடைத்து விட்டாள்.
She did not know how to operate some electronic gadget and blew it up.
அல்லது ஒரு எலக்ட்ரானிக் உபகரணத்தை பயன்படுத்த தெரியவில்லை. அது ஏதோ வேறு சுவிட்சிலே மாட்டி பிளக்கிலே மாட்டி அது எரிந்து போய்விட்டது.
You can say next time we get it, be careful.
சரி, அடுத்த முறை வாங்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கும்.
But that is not reason to fight and quarrel or grumble or complain or any such thing.
ஆனால் சண்டை போடுவதற்கோ பிளக்கு உண்டாவதற்கோ குறை சொல்வதற்கோ முறுகுவதற்கோ அது ஒரு காரணம் அல்ல.
Forget it.
மறந்து விடுங்கள்.
Because if you start complaining about that, you will lose some valuable things.
அதை குறித்து குறை சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் உண்மையாலுமே மதிப்புள்ள காரியங்களை இழந்து விடுவீர்கள்.
You will lose your joy.
உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள்.
Your peace.
சமாதானத்தை இழந்து விடுவீர்கள்.
It's like getting upset because the newspapers got thrown away and you lose more important things in your home.
அது நியூஸ்பேப்பர் திருடு போய் விட்டதே என்று சொல்லி நீங்கள் இன்னும் விலையேறப்பட்ட காரியங்களை திருடு போக அனுமதிப்பது போல.
You must have a proper sense of values.
நீங்கள் சரியான மதிப்பீடுகளை பெற்றிருக்க வேண்டும்.
Don't let discontent come in your life because that is of Satan.
சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறபடினாலே அதிருப்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம்.
Discontent brings grumbling and brings you over to the kingdom called darkness.
எந்த அதிருப்தியா இருந்தாலும் சரி, அது உடனே உங்களை குறை சொல்ல அனுமதித்து உங்களை இருளுக்குள்ளாக கொண்டு
போய்விடும்.
இருளுக்குள்ளாக பிரவேசித்த உடனே
Satan says, I got you.
நான் உன்னை பிடித்து விட்டேன் என்று சாத்தான் சொல்கிறான்.
And you'll never get out of there till you stop grumbling and start praising God again.
நீங்கள் குறை சொல்வதை முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் அங்கிருந்து வெளியே
வருவீர்கள். I often tell people.
ஆகவே நான் அடிக்கடி ஜனங்களுக்கு
kneeling down and praying one day.
நீங்கள் ஒரு நாளில் முழங்கால் படிக்க ஜெபிக்கிறீர்கள்.
You don't seem to access God.
தேவனிடத்திலே போவதற்கு வழியே தெரியவில்லை.
You don't Your prayer is all heavy.
உடைய ஜெபிக்கிற ஜெபமானது
பாரமாக இருக்கு. You can't get through to God.
ஜெபிக்க முடியவில்லை. தேவன் இருக்கிறவரை நம்ப முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்?
Stop praying.
ஜெபிப்பை நிறுத்துங்கள்.
From your knees.
முழங்கால் நிறுத்தி விடுங்கள்.
Start walking around lifting your hands and praising God.
நீங்கள் கரங்களை உயர்த்தி நடந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள்.
Stop praying.
ஜெபிப்பதை நிறுத்துங்கள்.
I praise you.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
I praise you. You are still on the throne.
நீர் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர்.
Jesus defeated Satan.
இயேசு சாத்தானை
தோற்கடித்தார்.
என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
And All the positive things you can say in scripture.
வேதத்திலே சொல்லப்பட்ட நேர்மறையான
காரியங்களை சொல்லலாம். Be tested beyond my ability.
நான் என் திறனுக்கு மிஞ்சி சோதிக்கப்பட
மாட்டேன்.
எனக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்காக நடக்கிறது.
And in a few seconds.
ஒரு சில வினாடிகளிலே
you'll be in contact with God again.
நீங்கள் மீண்டும் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏன் தெரியுமா?
Because you made a throne for God with your praises.
உங்களுடைய துதியினாலே தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து விட்டீர்கள்.
So don't think praise and worship is just something you do on Sunday morning for a little while.
ஆகவே துதி நன்றி ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை காலை கொஞ்ச நேரம் சபையில செய்கிறோம் என்று என்ன வேண்டாம்?
Do you want to have a throne for God only one day of the week?
வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தேவனுக்கு சிங்காசனம் போட விரும்புகிறீர்களா?
Two hours in a week?
அல்லது வாரத்தில் இரண்டு மணி நேரம் மட்டுமா?
I want to keep a throne for God all the time.
நான் எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்க விரும்புகிறேன்.
Psalm 22:3 God is enthroned upon the praises of his people.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் உள்ளகிற கர்த்தர் என்ற சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம்.
Psalm 106:12
When
I believe his word, I will sing his praise.
நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்போது அவருடைய துதியை
பாடுவேன். And when I keep on singing his praise, I make a throne for him.
நான் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டாக்குகிறேன். தேவன் ரெண்டு மத்தியில் இருக்கிறார்.
Through that faith, I overcome the world.
அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் உலகத்தை
ஜெயிக்கிறேன்.
யோவான் சொல்லுகிறது போல உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே நம்முடைய விசுவாசம் தான்.
So, if you have faith all the time, you'll overcome the world all the time.
ஆகவே உங்களுக்கு எப்பொழுதுமே விசுவாசம் இருக்குமானால் எப்பொழுதுமே உலகத்தை ஜெயிப்பீர்கள்.
And if you have faith all the time, you'll be praising God all the time.
எப்பொழுதுமே விசுவாசம் இருக்குமானால் எப்பொழுதுமே தேவனை துதிப்பீர்கள்.
Many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு,
I decided.
நான் தீர்மானித்தேன்.
Nothing on this earth is going to rob me of my joy.
இந்த உலகத்திலே நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் என்னுடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை.
And since I took that decision,
அந்த தீர்மானத்தை எடுத்த நாள் முதல்,
I have found many things going wrong all around me.
என்னைச் சுற்றிலும் பல காரியங்கள் தவறாய் போவதை பார்த்திருக்கிறேன்.
In my home,
என் குடும்பத்திலே,
my work,
வேலை
சார்ந்த, I lost money,
பணத்தை இழந்து விட்டேன்.
My business, I've lost money,
என்னுடைய தொழிலே பணத்தை இழந்து விட்டேன்.
Many things,
அநேக காரியங்கள்.
But I have never lost my joy.
ஆனால் என் சந்தோஷத்தை நான் இழந்ததே இல்லை.
No.
இல்லை.
Because I say God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில்
இருக்கிறார். I am going to always make a throne for God in my life.
என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருப்பேன்.
I want to encourage you.
நான் உங்களை
உற்சாகப்படுத்துகிறேன். Always keep a throne for God in your life.
எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருங்கள் என்று புத்தி சொல்லுங்கள்.
You have been making thrones for Satan in the past. Please stop from today.
இதுவரை சாத்தானுக்கு சிங்காசனத்தை உண்டாக்குகிற வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு நிறுத்தி விடுங்கள்.
Stop murmuring, stop grumbling.
குறை சொல்லுவதை நிறுத்தி விடுங்கள். யோசனையை நிறுத்தி விடுங்கள்.
And in your home,
உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே,
we pray.
நாம் ஜெபிப்போம்.
I want you to bow your heads right now.
இப்பொழுதே உங்களுடைய தலையிலே வணங்கி ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரே,
I never knew this.
எனக்கு இது தெரியாது.
I never knew I was making a throne for Satan when I was grumbling and complaining.
நான் குறை சொல்லும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது சாத்தானுக்கு சிங்காசனத்தை உண்டாக்குறேன் என்பது தெரியாவிட்டால் இந்த கிரம வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரே,
by your grace I'll never do it again.
உம்முடைய கிருபையினாலே நான் மீண்டும் இதை செய்ய மாட்டேன். ஆண்டவரே,
I want to make a throne for you every day.
ஒவ்வொரு நாளும் உமக்கு சிங்காசனத்தை உண்டாக்குகிறேன். என் வாழ்க்கையிலே,
என்
குடும்பத்திலே,
I want to praise you when things go right.
காரியங்கள் நேராய் சரியாய் நடந்தாலும்
சரி, when things go wrong, because you'll make it work for my good.
தவறாய் நடந்தாலும் சரி, அவைகளை நன்மைக்காய் மாற்றி விடுகிறபடி நான் உம்மை துதிக்கிறேன்.
Because you rule in heaven.
நீர் பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்கிறீர்.
You're going to rule in my home.
என்னுடைய குடும்பத்தையும் ஆளப் போகிறீர். என் வாழ்க்கையும் ஆளப் போகிறீர். எப்பொழுதுமே
this victory will help me to overcome the world.
இந்த ஜெயம் என்னை உலகத்தை ஜெயிக்க எனக்கு உதவிச்சு.
This faith will help me to overcome the world.
இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க எனக்கு உதவிச்சு.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே,
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.